ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, திருத்தந்தை அருளாளர் இரண்டாம் ஜான்பால் அவர்களுக்கு பார்க்கின்சன் நோய் இருந்ததென்று 1991 கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 14 ஆண்டுகள் இந்த நோயோடு அவர் தன் பணிகளை தொடர்ந்தார். இந்த நோயில் அவர் அடியெடுத்து வைத்ததும் உலகில் பல்வேறு நோய்களால் துன்புறும் கோடான கோடி மக்களோடு தன்னையே இணைத்துக் கொண்டார். 1992 அவர் உலக நோயாளர் தினத்தை உருவாக்கினார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 11 லூர்து நகர் அன்னை மரியாவின் திருநாள் அன்று இந்த உலக தினம் கொண்டாடப்படுகின்றது. லூர்து நகருக்கு செல்லும் கோடான கோடி நோயாளர்கள் அன்னை மரியாவின் பரிந்துரையால் நலமடைந்துள்ளனர் என்பது உலகம் அறிந்த உண்மை என்பதால் இந்த நாளை அருளாளர் இரண்டாம் ஜான் பால் தேர்ந்தார். இந்த சனிக்கிழமை பிப்ரவரி 11 லூர்து நகர் அன்னை மரியாவின் திருநாளை நாம் கொண்டாடிய போது 20வது உலக நோயாளர் தினத்தை நாம் கடைபிடித்தோம். அன்பு இதயங்களை, நோயாளருக்கென ஒரு தினமா என்று நம்மில் பலர் கேள்வி எழுப்பலாம். நோய் என்றதும் எதிர்மறையான எண்ணங்கள் மட்டுமே நம் மனதில் உருவாவதால் நாம் இந்த கேள்வியை எழுப்புகின்றோம். அன்னையர் தினம், தந்தையர் தினம், விரைவில் நாம் கொண்டாடவிருக்கும் காதலர் தினம் என்று பல்வேறு தினங்களை நாம் கொண்டாடுவது எதற்கு? அந்த ஒரு நாளிலாவது அந்த கருத்தை இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தவே இந்த தினங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் என்ன பரிதாபம், இத்தினங்களுக்கே உரிய உயர்ந்த ஆழமான பல எண்ணங்களிலிருந்து நம்மை திசை திருப்பும் வண்ணம் அன்னையர், தந்தையர், காதலர், நண்பர்கள் என்ற பல தினங்களை வர்த்தக உலகம் அபகரித்து கொண்டுவிட்டது. வர்த்தக உலகம் இத்தினங்களை பரிசுப் பொருட்களால் குவித்து நம் எண்ணங்களையும் கண்ணோட்டத்தையும் குருடாக்கிவிட்டது. நல்ல வேளை அன்பர்களே, உலக நோயாளர் தினத்தை வர்த்தக உலகம் இன்னும் அபகரிக்கவில்லை, அபகரிக்கவும் தயங்கும். ஏனென்றால் இந்த தினத்தை வைத்து வியாபாரம் செய்ய முடியாதே. வர்த்தக உலகின் ஆதிக்கம், ஆர்ப்பாட்டம் இவை எதுவும் இல்லாத இந்த நாளை நமக்கு வழங்கி நமது எண்ணங்களையும் கவனத்தையும் நோயாளர் மீது திருப்பியுள்ளதற்காக நாம் தாய் திரு அவைக்கும், சிறப்பாக அருளாளர் இரண்டாம் ஜான்பால் அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். என் அன்பு நெஞ்சங்களே, உலக நோயாளர் தினத்தை எண்ணி பார்க்கும்போது அண்மையில் நாம் கடைபிடித்த மற்றொரு முக்கியமான நாளும் நமக்கு நினைவுக்கு வருகின்றது. மகாத்மா காந்தி கொலையுண்ட ஜனவரி 30 அல்லது அதற்கு நெருக்கமாக வரும் ஞாயிறன்று உலக தொழுநோயாளர் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. இவ்வாண்டு ஜனவரி 29 ஞாயிறன்று நாம் உலக தொழுநோயாளர் தினத்தை கடைபிடித்தோம். நோயுற்றோரை பற்றி, சிறப்பாக தொழுநோயுற்றோரை பற்றி சிந்திக்க இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நமக்கு வாய்ப்பை தருகின்றன. இன்றைய நற்செய்தியின் 3 இறை வசனங்களை இப்போது நாம் கேட்போம்.
மார்க்கு நற்செய்தி பிரிவு 1. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகின்றேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார்.
அன்பு நெஞ்சங்களே, இப்போது நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை நற்செய்தி என்று உரத்த குரலில் அழுத்தம் திருத்தமாக கூறலாம். இப்பகுதியில் சொல்லப்பட்டுள்ள கருத்து மட்டுமல்ல, அந்த கருத்தை சொல்ல பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகளும் நற்செய்தியாக ஒலிக்கின்றன. தொழுநோயுற்ற ஒருவர் நலமடைகிறார் என்ற நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு நல்ல செய்திதான், சந்தேகமே இல்லை. இந்த நிகழ்ச்சியை சொல்ல பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகளும் நல்ல செய்திதான். அந்த வார்த்தைகளை பற்றி நாம் முதலில் சிந்திப்பது நல்லது. இந்த நற்செய்தியில் இயேசுவை அணுகிய தொழுநோயாளரை குறிப்பிடும் வார்த்தைகள் மரியாதை கலந்த வார்த்தைகளாக ஒலிக்கின்றன. தொழுநோயாளருக்கு மரியாதை தருவதை பற்றி பேசுவதில் என்ன பெரிய வியப்பு என்று உங்களில் சிலர் கேட்கலாம். நான் விளக்கம் சொல்ல முயல்கிறேன். இந்த ஞாயிறு நற்செய்தியை நான் வாசித்ததும் என் அன்பர்களே, என் மனம் 20 ஆண்டுகளுக்கு முன் சென்றது. அப்போது நாம் பயன்படுத்திய விவிலியத்தில் தொழுநோயாளருக்கு சரியான மரியாதை வழங்கப்படவில்லை. 25 ஆண்டுகளுக்கு முன் வெளியிடப்பட்ட நமது தமிழ் விவிலியத்தில் இன்றைய நற்செய்தி பகுதி எவ்விதம் எழுதப்பட்டிருந்தது என்பதையும், 15 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்டு இப்போது நாம் பயன்படுத்தும் விவிலியத்தில் இதே பகுதி எவ்விதம் எழுதப்பட்டுள்ளது என்பதையும் இணைத்து பார்த்தால் நான் சொல்லும் மரியாதை உங்களுக்கு கட்டாயம் விளங்கும். பழைய விவிலிய பதிப்பிலும் புதிய விவிலிய பதிப்பிலும் இப்பகுதி எவ்வாறு எழுதப்பட்டுள்ளது என்பதை இப்போது இணைத்து நாம் கேட்போம். ஒரு நாள் தொழுநோயாளி ஒருவன் இயேசுவிடம் வந்து முழந்தாளிட்டு, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும் என்று வேண்டினான்.
ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார்.
இயேசு அவன் மீது மனமிறங்கி கையை நீட்டி அவனை தொட்டு, விரும்புகிறேன், குணமாகு என்றார்.
இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகின்றேன், உமது நோய் நீங்குக என்றார்.
உடனே தொழுநோய் அவனை விட்டு நீங்க அவன் குணமானான்.
உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார்.
எனதருமை அன்புள்ளங்களே, இப்போது நாம் கேட்ட இந்த இரு பகுதிகளில் காணப்பட்ட வேறுபாடுகளை இந்நேரம் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். பழைய விவிலிய பதிப்பில் அவன் இவன் என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. புதிய விவிலிய பதிப்பில் தொழுநோயாளரை அவர் இவர் என்று குறிப்பிடுகின்றோம். தொழுநோயாளரை ஒரு மனிதராக பாவித்து அவருக்கு உரிய மரியாதையை வழங்குவது நாம் அண்மையில் பின்பற்றும் ஒரு அழகான பழக்கம். தொழுநோய், தொழுநோயாளர் என்ற வார்த்தைகளை பற்றி நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பது நல்லது. தொழுநோயாளி என்ற வார்த்தைக்கு பதில் குஷ்டரோகி என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தியுள்ளோம். ஆங்கிலத்திலும் இவர்களை லெப்பர் என்று சொல்வார்கள். நல்ல வேளையாக இப்போது ஆங்கிலத்திலும் தமிழிலும் சரியான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகின்றோம். குஷ்டரோகி என்றோ லெப்பர் என்றோ சொல்லும்போது அந்த நோய் உடையவர்களை மனித பிறவிகளாகவே நாம் பார்ப்பதில்லை. இன்றும் இந்த நிலை பல இடங்களில் தொடர்வது வேதனைக்குரிய ஒரு போக்கு. குஷ்டரோகி என்பதற்கும் தொழுநோயாளர் என்பதற்கும் எத்தனையோ வேறுபாடுகள். வெறும் வார்த்தைகளில் காணப்படும் வேறுபாடுகள் அல்ல இது அன்பர்களே. மாறாக சிந்தனையிலேயே இவை இரண்டிற்கும் வேறுபாடுகள் உள்ளன. இது என்ன, வெறும் வார்த்தை விளையாட்டுக்கள் தானே என்று நம்மில் சிலர் நினைக்கலாம். இல்லை அன்பர்களே, நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளின் வலிமையை பற்றி நாம் நன்கு அறிவோம். வார்த்தைகளை மாற்றும்போது எண்ணங்களும் மாறும் என்பது உண்மை. ஒருவரை குஷ்டரோகி என்று சொல்வதற்கு பதில் அவர் ஒரு நோயாளி அல்லது நோயாளர் என்று சொல்லும்போதே அவரை பற்றிய நமது எண்ணங்களும் உணர்வுகளும் வேறுபடும். அவரை பற்றி சிறிதளவாகிலும் உள்ளத்தில் மரியாதை பிறக்கும். எனதருமை அன்புள்ளங்களே, இஸ்ரேல் மக்களிடையே தொழுநோயாளிகளை பற்றிய எண்ணங்களும் அந்நோயாளிகள் நடத்தப்பட்ட முறைகளும் மிகக் கொடுமையானவை. இதை இன்றைய நமது முதல் வாசகம் இவ்வாறு சொல்கின்றது.
லேவியர் நூல் பிரிவு 13. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலைவாராமல் மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார்.
தொழுநோய் உடையவர் ஊருக்கு வெளியே தங்க வேண்டும். ஊருக்குள் வரவேண்டிய அவசியமிருந்தால் ஒரு மணியை அடித்தவாறே வரவேண்டும். இந்த மணி சப்தம் கேட்டதும் எல்லாரும் விலகிவிடுவார்கள். தொழுநோயாளியை யாராவது தீண்டிவிட்டால் அவர்களும் தீட்டுப்பட்டவர் ஆகிவிடுவார்கள். ஒரு சில சமயங்களில் இப்படி நேர்ந்த தவறுகளுக்கு அந்த நோயாளிகள் கல்லால் எரியப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பின்னணியில் நாம் இன்றைய நற்செய்தி நிகழ்வை கற்பனை செய்து பார்க்க வேண்டும். இயேசுவை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்தது. அந்த நேரத்தில் அங்கு வந்த தொழுநோயாளரின் மனதில் எவ்வளவு போராட்டம் இருந்திருக்கும்! அந்த கூட்டத்தின் நடுவே சென்றால் மற்றவர்களை தொட வேண்டியிருக்கும், அவர்கள் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். அந்த கோபம் வெறியாக மாறினால் கல்லால் எரியப்பட்டு சாகவும் நேரிடும். இதெல்லாம் தெரிந்திருந்தும் இந்த தொழுநோயாளி இயேசுவிடம் வருகின்றார். இயேசுவின் செயல்பாடுகளும் நமக்கு பாடங்கள் பல சொல்லித் தருகின்றன. அவர் தூரத்தில் இருந்தபடி வார்த்தைகளைக் கொண்டு அந்த தொழுநோயாளியை குணமாக்கியிருக்கலாம். ஆனால் இயேசு தன்னை சுற்றியிருந்தவர்களையும் குணமாக்க விரும்பினார். எனவே தன் கரங்களை நீட்டி தொழுநோயாளியை அவர் தொடுகின்றார். இயேசுவின் இந்தச் செயல் சுற்றியிருந்தவர்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கும். அதிர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்பது இயேசுவின் நோக்கம் அல்ல, மாறாக அவர்களும் நலம் பெற வேண்டும் என்பதே அவரது எண்ணம். சட்டங்களால் கட்டுண்டு பல மனிதர்களை மிருகங்களிலும் கேவலமாக நடத்தும் இஸ்ரேல் மக்களை குணமாக்கவே இயேசு இதனை செய்தார். அன்புள்ளங்களே, தொழுநோயாளர் முழுவதுமாக குணம் பெற்றார். இயேசுவை சுற்றியிருந்தவர்களும் ஓரளவாகிலும் குணம் பெற்றிருக்க வேண்டும். எனதருமை அன்புள்ளங்களே, மூன்றாவது வாரமாக இயேசுவின் குணமளிக்கும் நிகழ்வுகளை நாம் ஞாயிறு நற்செய்திகளில் கேட்டு வருகின்றோம். குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கை ஒருவர் மனதில் உதிப்பதுதான் அவர் குணம் பெறுவதற்கான முதல் படி என்று சென்ற வாரம் சிந்தித்தோம். நோயுற்றவர்கள் மனித பிறவிகளுக்குரிய மரியாதை பெறுவது அவர்கள் குணம் பெறுவதற்கான முதல் படி என்பதை இன்றைய நற்செய்தியில் நாம் இயேசுவின் வழியாக பயில்கின்றோம். இயேசுவின் குணமளிக்கும் புதுமையை அடுத்த வாரமும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் மற்றொரு கோணத்திலிருந்து. அதுவரை அன்புள்ளங்களே, தொழுநோய் பற்றியும் நாம் வாழும் இந்த நாட்களில் அதிகம் பேசப்படும் எய்ட்ஸ் நோய் பற்றியும் நம் எல்லாருக்கும் தெளிவான எண்ணங்கள் உண்டாகவும், இதனால் நாம் அனைவரும் நலம் பெற்று வாழவும் இறைவனிடம் மன்றாடுவோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.